அண்மையில் இரு நூல்கள் வெளியிடப்பட்டன. விந்தையாய் விரியிதடி என்ற கவிதை தொகுப்பு அதில் ஒரு நூல். அதன் நூலாசிரியர் ஆணி என்ற புனைப்பெயர் கொண்ட ஆனந்த குமாரசாமி ராமநாதன் அவரை நிலைய கலையகத்தில் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் ராமநாதன்.
வணக்கம் சஞ்சயன்.
ஆனந்த குமாரசாமி ராமநாதனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக கூற கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ் பெரியோவன் கல்லூரியிலே கல்வி பயின்றேன். அதன் பின்னர் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மருத்துவபடத்திலே கல்வி பயின்று திரும்பவும் நாட்டு சூழ்நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி உலகின் பல்வேறு பாகங்களுக்கும் சென்று தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன்.
விந்தியாய் விரியதடி நூல் அட்டைப்படம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது.
இந்த அட்டைப்படம் எஸ்போ ஐயாவின் மித்ர பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டது. இந்த அட்டைப்படத்திலே எஸ்போ அவர்களின் கைங்கரியம் நன்றாகவே தெரிகிறது. முன் அட்டையிலே ஒரு நீர்க்குமிழி ஒன்று, அதை ஒரு எறும்பு உருட்டி கொண்டு போகிற மாதிரி ஒரு படம். நீர்க்குமிழி எறும்பை விட 2-3 மடங்கு பெரிதாக இருக்கிறது. சாதாரணமாக இந்த அளவு பெரிதாக வரும் பொழுது குமிழி உடைந்துவிடும். ஆனால் இந்த நீர்க்குமிழியோ உடையவில்லை. அதிலே உலகின் பிம்பம் தெரிகிறது. இதுதான் இதன் விந்தை. இந்த படம் நூலின் தலைப்புக்கு பொருத்தமாக இருக்குது. அதே மாதிரி பின் அட்டையிலே இது ஆஸ்திரேலிய நாட்டிலே வெளியிடப்படுவதால் ஆஸ்திரேலியாவின் சின்னமான கெங்கரு, பூர்வீக குடிவாசிகள், அவர்களது அடையாளங்கள் என்பன காணப்படுகின்றன.
இந்த கவிதை தொகுப்பு ஒவ்வொரு கவிதைக்கும் ஏதாவது ஒரு வரைபடமோ அல்லது புகைப்படமோ அதன் பின்னணியில் இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
சில படங்கள் காரணமாக இருக்கின்றன, சில படங்கள் அழகுக்காக இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலானவை நான் உலகின் பல்வேறு பாகங்களுக்கு செல்லும் பொழுது எடுத்த புகைப்படங்கள். இவை மங்களாக்கி மாற்றப்பட்டு பின்னணியில் தரப்பட்டுள்ளன, எழுத்தை மறைக்கக்கூடாது என்ற காரணத்தால். ஆனால் சில படங்கள் உண்மையாகவே கவிதைக்கு பொருத்தமாக இருக்கின்றன. உதாரணமாக எழுத்தாணி என்ற கவிதையிலே எழுதுகோல் மற்றும் எழுத்துக்கள் இருக்கின்றன. அது மாதிரி கடவுளை பற்றி வரும் கவிதைகளிலே பெரும்பாலும் அந்தந்த கடவுளின் பிம்பங்கள் இருக்கின்றன.
சில கவிதைகள் காதல் கவிதைகள் போல் தெரிகிறது. சில கவிதைகள் ஆன்மீகம் சம்பந்தமானதோ அல்லது சமயம் சம்பந்தமானதாகவோ இருக்கிறது. என்ன பொருட்களில் உங்கள் கவிதைகளை எழுதியிருக்கிறீர்கள்?
இவை கடந்த 30 வருடங்களாக எனக்கு அவ்வப்போது தோன்றிய பொருட்களிலே எழுதியிருக்கிறேன். ஒரு சாதாரண மனிதன் வளரும் பொழுது அவனுடைய மனதிலே பல்வேறு வகையான உணர்ச்சிகள் தோன்றும். காதல் உணர்ச்சி, ஆன்மீகம், விடுதலை பற்றிய உணர்வுகள், இப்படியாக பல்வேறு கற்பொருட்கள் மனதிலே இருக்கும். அவ்வப்போது எழுதும் பொழுது இதை பற்றி எழுதுவேன். அது அந்தந்த காலத்திலே நடக்கும் சம்பவங்களினால் பாதிக்கப்படும் பொழுது மனதிலே உருவாகும் கவிதைகள்.
ஒரு மருத்துவராக இருக்கும் நீங்கள் கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எப்பொழுது ஆரம்பித்தது? எது உங்களை கவிதை எழுத தூண்டியது?
பாடசாலை நாட்களிலே என்னுடைய ஆசிரியர் திரு ஜேம்ஸ் அமலசீலன் அவர்கள் கவிதை எழுதுவது எப்படி என்று காட்டி தந்தார். அதாவது எதுகை, மோனை, சந்தம் போன்றவற்றை பற்றி. நான் ஆரம்ப காலத்திலே சில கவிதைகள் எழுதி பாடசாலையிலே கவிதை போட்டிகளிலே பங்கு பெற்றினேன். இதிலே எனக்கு பரிசுகள் கிடைத்துள்ளன. இதன் காரணமாக கிடைத்த உந்துதலாலே மேலும் மேலும் எழுதும்படி எனக்கு தோன்றியது. அதன் பின் பல்கலைக்கழகத்திலே இருக்கும் பொழுது அதை நான் எனது முதல் சங்ககாலம் என்று கூறுவேன். அதன் பொழுது நிறைய கவிதைகள் எழுதினேன். பின்னர் தொழில் நிமித்தமாக வெவ்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது நேரம் கிடைக்காமல் சில வருடங்கள் ஒரு கவிதையுமே எழுதாமலும் போயிருந்தன. அதே நேரம் மறுபடியும் கடந்த சில வருடங்களாக எழுதுவதற்கு வேகம் வந்தது. இதை நான் எனது கடைச்சங்க காலம் என்று கூறுவேன். இப்பொழுது எழுதும் கவிதைகளிலே அந்த 30 வருடங்களாக கிடைத்த சில அனுபவங்கள், முதிர்ச்சிகள் தென்படும் என்று நினைக்கிறேன்.
உங்களுடைய வெளிப்பாடுகள் ஏன் கவிதை வடிவில் வந்திருக்கின்றன? ஏன் இதை கட்டுரையாகவோ அல்லது வேறு எந்த முறையிலும் இல்லாமல்?
நான் எழுதியவை பெரும்பாலும் கவிதைகளே. ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், தமிழிலே கட்டுரைகள் எழுதியது குறைவு. கவிதை ஏன் என்று கேட்டால், கவிதை வடிவத்திலே ஒரு சில வார்த்தைகளை பாவித்து மிகப்பெரிய பொருட்களை கூற முடியும். ஒவ்வொரு கவிதையும் அதை வாசிப்பவருடைய மனநிலை, மனப்பக்குவத்தை பொறுத்து ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பொருள் புலப்படும். இதனாலே கவிதை எழுதும் பொழுது நாங்கள் ஒரு வரையறை இல்லாமல் அதை வாசிப்பவர்கள் தங்களுடைய மனநிலையை பொறுத்து அதை கிரகித்து அனுபவித்துக் கொள்ள முடிகின்றது. அதே நேரம் கட்டுரை எழுதினால் அது நாங்கள் எழுதும் கருப்பொருளை மட்டுமே சுட்டிக்காட்டும். இதனால் எனக்கு கவிதையிலேதான் ஆர்வம் கூட.
உங்களுடைய கற்பனையில் தோன்றிய கவிதைகளிலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கவிதை என்று எதை கூறுவீர்கள்?
தலைப்பு கவிதை, அதாவது விந்தையாய் விரிதடி என்ற கவிதையை நான் தலைப்பு கவிதையாக தேர்ந்தெடுத்தது அது எனக்கு மிகவும் பிடித்தபடியால்.
அதனுடைய பின்னணியை, அதன் காரணங்களை கூறுங்களேன்.
அது ஒரு காதல் கவிதை. அது ஒரு ஆத்மா, ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை நினைத்து பாடிய கவிதை. அநேகமான கவிதைகளிலே நாங்கள் மிகைப்படுத்தி கூறுவோம் சில வேளை வர்ணனைகள் போன்றவை, ஆனால் இதிலே உணர்ச்சிகளை அப்படியே கூறியிருக்கிறேன். இதுதான் எனக்கு இந்த கவிதை பிடித்ததற்கு காரணம்.
அந்த மிகைப்படுத்தல் வேலைகளை நீங்களும் செய்ததுண்டு?
இயற்கை காட்சி எப்படி வர்ணிக்கும் பொழுது அல்லது பெண்களை வர்ணிக்கும் பொழுது கட்டாயம் மிகைப்படுத்தல் வரும், உவமைகள் வரும், இது வளமை. ஆனால் சில இடங்களிலே நாங்கள் மிகப்படுத்தாமல் அப்படியே தத்ரூபமாக சொல்லியும் இருக்கும்.
நேர்களுக்கு படித்து காட்டுங்களேன்.
பாலும் கசந்ததடி,
நெருப்பாக கொதிக்குதடி, பாலை மனதோரம் ஒரு பாசம் தளிர்த்ததடி, வேலை வருத்ததடி, இன்ப வேதனைகள் விளைந்ததடி, நாளும் பறந்ததடி, இனி நானோ நின்னதடி, வருகுதடி பின் ஆறுதல் ஆகுதடி, ஒழுக்கம் போனதடி, மனம் மந்தியாய் மாறுதடி, வளமை மறைந்ததடி, எல்லாம் விந்தையாய் விரியுதடி, பழக்கம் இல்லையடி, இது புதிய பாதையடி, நெஞ்சம் நோகுதடி, என் நெக்கம் நெகிழுதடி, பஞ்சம் பறந்ததடி, உணர்ச்சி பசுமை தொடர்ந்ததடி, சஞ்சலம் மறந்ததடி, ஒரு தெளிவும் பிறந்ததடி, தஞ்சம் உனது பதம், இனி தேவை உனது மனம், பயமாயிருக்குதடி, இதயம் படக்கென அடிக்குதடி, சுயமாய் சிந்திக்கும் திறன் அறவே போனதடி, மயக்கம் வருகுதடி, ஒரு மாறி இருக்குதடி, தயக்கம் தொலைந்ததடி, பின் தைரியம் வந்ததடி, யாரென தெரியவில்லை, உன் சரித்திரம் அறியவில்லை, காரணம் புரியவில்லை, வேறு காரியம் எனக்கும் இல்லை, ஈரென இருந்த உயிர் இப்போ ஒன்றொன்றாய் ஆன புதிர் வேறினி இல்லை, நாம் ஒருவராய் மாறிவிட்டோம், விந்தை பெண்ணொருத்தி என் வழியிலே வந்துவிட்டாள், எந்தனை ஆண்டு கொண்டால் என் ஆத்மனை கொண்டு சென்றாள், முந்தை வினை பயனோ நான் இனி செய்யும் நற்செயலோ, நின் தாள் பெற்றுவிட்டேன், நான் நின்னை விடமாட்டேன்,
நான் நின்னை விடமாட்டேன்.
இது உண்மையில் உங்களுக்கு நிகழ்ந்ததோ?
இது மனதில் அடியில் இருந்து வந்த ஒரு எழுத்து, இதிலே உண்மை இருக்கின்றது.
இந்த கவிதையிலே மரபு கவிதை தொனி தெரிகிறது. நீங்கள் மரபு அடிப்படையில் தான் கவிதை எழுதுவீர்களா?
அப்படி நான் எனக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க விரும்பவில்லை. எனக்கு கவிதை கற்றுத்தந்த ஆசான் எனக்கு சொல்லித்தந்தது மரபு கவிதைகள். இதனாலே பெரும்பாலும் அந்த பாணியிலேயே நான் எழுதி கொண்டு வருகிறேன். ஆனால் எல்லாவற்றையும் மரபு கவிதை என்ற கட்டுப்பாட்டுக்குள் போட்டு விட முடியாது. இதனால் சில புது கவிதைகள் எழுதி வருகிறேன். கவிதைக்கு நாங்கள் வேலி போட்டு கட்டுப்பாட்டு செய்ய முடியாது.
அப்படி எழுதப்பட்ட ஒரு புது கவிதை ஒன்று வாசித்து காட்டுங்களேன்.
சீதை எங்கே என்று தலைப்பிலே ஒரு சின்ன கவிதை ஒன்று. மீண்டும் அனுமான் இலங்கையை எரித்தான். சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம், ஆனால் அசோகவனத்தையும் சீதை உட்பட எரித்து விட்டானே. இவ்வளவுதான் அந்த கவிதை.
கவிதைகள் வருடங்களாக எழுதியிருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த புத்தகத்திலே அது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று நீங்கள் குறிப்பிடவில்லை. அதை வாசிப்பவர்களுக்கு புரியும் என்று நம்புகிறீர்களா?
இந்த கவிதைகள் வெவ்வேறு காலகட்டத்திலே எழுதப்பட்ட கவிதைகள். ஆனால் எங்களது தமிழினம் மீண்டும் மீண்டும் ஒரே விதமான அழிவுகளை சந்திக்கும் பொழுது முன்னர் நடந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் திரும்பவும் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு கவிதை, அது வெளிக்கடை சிறைச்சாலை நடந்த சம்பவத்தை பற்றி எழுதப்பட்ட கவிதை. ஆனால் அதனை அண்மையில் நடந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கும் பொருத்தமாக கொள்ளலாம். கொலைக்கூடம் என்ற கவிதை 70 கவிதை. பாய்ந்தது குருதி வெள்ளம் போர்க்களத்தில் அல்ல, சிறையனும் பேர் பூண்ட கொலைக்களத்தில், சாய்ந்தன உம்முடல்கள் கள நிலத்தில் அல்ல, சதிகள வதை முகாமின் கல் நிலத்தில், ஓய்ந்தது உடம்புகள்தான் உம்முயிர்கள் அல்ல, எம்முடை வாழுகின்றீர் அமரராணீர், ஈந்தனின் வாழ்க்கை தன்னை வீண் விரயமல்ல, ஈழத்தின் பிறப்பிற்கு கருவுமானீர்.
உங்கள் கவிதைகள் வெண்பா போல் அமைந்திருந்தாலும் உங்களுடைய கவிதைகள் வெண்பா அல்ல என்று சென்னையில் நீங்கள் இந்த நூலை வெளியிட்ட பொழுது உங்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதாக அறிகிறோம். என்ன நிகழ்ந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கூறுவீர்களா?
ஜனவரி 1st இந்த கவிதை நூல் சென்னையிலே வெளியிடப்பட்டது. இதிலே சான்றோர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், திரு அவ்வை நடராஜன் மற்றும் திருப்பூர் கிருஷ்ணன் போன்றவர்கள். எனது 1st கவிதை எழுத்தாணி என்ற தலைப்பிலே. இந்த கவிதையை நான் வெண்பா என்று சொல்லி எழுதவில்லை, ஆனால் இது வெண்பா பாணியில் அமைந்திருக்கின்றது. அவர்கள் இதிலே வெண்பா விதிகள் மீறப்படுகின்றன என்று விமர்சனம் செய்தார்கள். இதை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் எனது பதில் வெண்பா என்று நான் கூறி எழுதவில்லை. அதிலே நீங்கள் வெண்பாவை பார்த்தால் அது உங்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. தமிழ் ஒரு வாழும் மொழி, அது எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவர்களுடைய விமர்சனத்துக்கு மாறுதலாக நான் இன்னொரு கவிதை எழுதினேன், என்பா என்ற தலைப்பில். அது நான் எழுதும் பாணி. அதிலே நீங்கள் வெண்பாவை கண்டால் அது உங்களது பார்வையை பொறுத்தது. எனது மற்ற வாதம் போயட்டிக் லைசன்ஸ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே. ஒரு கவிஞனுக்கு விதிகளை மீறும் சுதந்திரம் இருக்கின்றது. இப்பொழுது விதிகளே இல்லாமல் புது கவிதை என்று நிறைய பேர் எழுதுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கவிதை வெண்பா விதிகளை மீறுகிறது என்று விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னுடைய பதில் இதுவாக இருக்கும்.
வேலைப்பளுவின் மத்தியிலும் கவிதை எழுதுகின்ற நீங்கள் கவிதை எழுத நினைப்பவர்களுக்கு அறிவுரையாக ஏதாவது?
கவிதை எழுத வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் கட்டாயமாக யாரும் கவிதை எழுத முடியும். மற்றது வேலைப்பழு இருந்தாலும் கவிதை எழுத முடியும். நேரத்தை எப்படியும் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக வேலைக்கு நீங்கள் வாகனத்திலே செல்லும் பொழுது உங்களுடைய மனதிலே அடிமனதிலே ஏதாவது பொருளை பற்றி யோசித்து கொண்டிருந்தால், ஏதாவது ஒரு சந்தம் உங்களுடைய மூளையிலே ஓடிக்கொண்டிருந்தால், கட்டாயமாக அதை ஒரு கவிதையாக்கி பின்னர் அதை இன்னும் மெருகூற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கவிதையை உருவாக்கலாம்.
உங்களுடைய கவிதைகள் எழுதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது?
ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு மாதிரி. சில கவிதைகள் அப்படியே பிறவாகிக்கும். சில கவிதைகள் மனதிலே ஒரு பொருளும் ஒரு சந்தமும் ஓடிக்கொண்டிருக்கும் பல நாட்களாக, அப்பொழுது அந்த கவிதை என்று கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பாகிக்கொண்டிருக்கும். அதன் பின்னர் நேரம் கிடைக்கும் பொழுது நான் அதை எழுதி போட்டு அதை பின்னர் சில நாட்களின் பின் திரும்பவும் வாசித்து அதை இன்னும் மெருகூற்றி அப்படி பல நாட்கள் சிலவளை பல மாதங்கள் கூட செல்லலாம்.
இந்த கவிதை புத்தகத்தில் நீங்கள் எழுதிய மிகவும் பழைய கவிதை என்றால் எது?
3rd கவிதையாக இருக்கும் இதயச்சோலை என்ற கவிதை தான் நான் 1st இந்த தொகுதியிலே எழுதிய கவிதை. தன்வெளிகள் தாமரைகள் என்ற கவிதை. இதை நான் 3rd வகுத்ததன் காரணம், எழுத்தாணி என்று என்னுடைய புனைவேருக்கு பொருளான ஒரு கவிதையை 1st, விநாயகருக்கு உரிய ஒரு கவிதையை 2rd போட்டுவிட்டு அதன் பின் இதை போட்டேன்.
இதன் வயது என்ன இதயச்சோலையின்?
கிட்டத்தட்ட 30 என்று சொல்லலாம்.
கவிதை தொகுப்பில் உள்ள கடைசியாக எழுதப்பட்ட கவிதை என்றால் எது?
மீண்டும் வாழ்வோம் என்ற கவிதை. அது இது எமது இனத்துக்கு நாங்கள் சரியான வழிமுறையை கையாண்டால் எங்கள் வீழ்ச்சி நிரந்தரமானதல்ல, மீண்டும் எழுந்து வாழ்வோம் என்ற பொருளிலே எழுதியுள்ளேன்.
அதனுடைய கடைசி வரிகளை வாசியுங்கள்.
மீண்டும் வாழ்வோம் என்ற கவிதையின் கடைசி வரிகள் இவை: மூடிய கதவுகள் திரும்பவும் திறக்கும், சாவி அதெங்கே நீ தேடு, தேடிய தேட்டம் கைகளுள் வருமே, திட்டமும் திடமும் இருந்தாலே, வாடிய எம்மினம் வளர்ந்திடும் மீண்டும், வழிமுறை அறிந்து செயற்பட்டால், நாடிய நாடும் சுதந்திர வாழ்வும் நம்மிடம் வரும் நாள் தொலையில்லை.
இந்த நூலை எங்கு பெற்றுக்கொள்ளலாம்?
இந்த புத்தகம் சென்னையிலே சில புத்தகசாலைகளிலே இருக்கின்றது. இலங்கையிலே கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் பூபாலசிங்கம் புத்தகசாலையில் கிடைக்கும். மேலும் என்னுடைய இணையதளம் ani.co என்ற இணையதளத்திலே போய் தொடர்பு கொண்டாலும் இதை அனுப்பி வைக்க முடியும். இந்த கவிதையை வாசித்ததற்கு நன்றி. மேலும் மேலும் தமிழ் மொழியை அழிய விடாமல் ஆக்கங்களை உருவாக்கி எங்கள் மொழியை வளர்க்க வேண்டும். இளைய சந்ததியினர் இதிலே, பெரும்பாலும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள இளைய சந்ததியினர் இதிலே ஆர்வத்துடன் செயற்பட்டு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி ராமநாதன்.
நன்றி, வணக்கம்.